19 15 உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதக்காரன் நம்ம படிப்படியா இவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். 1வது வசனத்திலிருந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வளர்ந்திருக்கிறார், அதிசயமா வளர்ந்திருக்கிறார். அது எப்படி வளர்ந்ததோ நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. நான் எப்படி வளர்ந்த தேவனுடைய வசனத்தை என் இருதயத்தில் பாவம் செய்யாதபடிக்கு ஒழித்து வைத்து தேவனிடத்துல ஜபம் பண்ணி ஆண்டவரே உன்னுடைய வசனத்தை கற்பனைகளை எனக்கு கற்றுக் கொடுத்து பிரகாசிப்பிக்க செய்யுங்க ஜபம் பண்ணி அதனோட விளைவாக கடவுளுடைய வசனத்தை எல்லோருக்கும் அறிவிக்கிறவராக, அந்த அறிவிக்கிறது மாத்திரம் அல்ல அந்த பிரகாசிப்புதல் மூலமாக தனக்கு மிகுந்த சந்தோஷம். போன 14வது வசனத்துல பார்த்தோம், இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அவனுக்கு ஏற்படுகிற சந்தோஷத்தை விட அதை விட கடந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, குட், நல்ல அனுபவம். இது வளர்ந்த அனுபவம். நம்மளா இருந்தோம்னா இதை விட என்ன நம்ம அடைந்தாயிற்று அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸா நம்ம இருக்கலாம். ஆனா இந்த சங்கீதக்காரன் அப்படி இல்லை. அவருக்கு எவ்வளவுதான் அவர் வளர்ந்து வந்தாலும் இது இன்னும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு அவருக்கு தெரியும். இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது. அதனால அவர் திருப்தி இல்லை. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் என்ன செய்தேன் என்பதை சொல்லிட்டு வர்றார். 10வது வசனத்துல நான் உம்மை நாடினேன், 11வது வசனத்துல உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் ஒழித்து வைத்தேன், நான் 13வது வசனத்துல உம்முடைய அறிவித்தேன், சந்தோஷப்படுகிறேன். எல்லாம் கடந்த காலம். இதுவரைக்கும் கடந்த காலத்தை இந்த செகண்ட் கிளாஸ்ல செய்ததை சொல்லிவிட்டு இப்போ வரப்போற இன்னும் மீதி இருக்கிற 2 வசனங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிய போகுது, அதுல தான் இன்னுமே என்ன செய்ய போறேன்ற ஒரு உறுதி அவர் எடுத்துக்கிறார். இன்னுமே எதிர்காலத்துல தான் என்ன செய்ய போறேன், தேவனிடத்துல இன்னும் நெருங்குவதற்கு வளர்வதற்கு தான் என்ன செய்ய போறேன். பாருங்க, கிறிஸ்தவ ஜான் பனியன் நமக்கு தெரியும், அவர் ஒரு காரியத்தை நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்துறார். என்ன, எப்பா நீ கிறிஸ்தவ லைஃப்ல நீ இருக்கணும்னா நீ நிக்கவே கூடாது, முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். எங்கேயாவது நின்னா ஆபத்து, சில நேரங்கள்ல உயிர் ஆபத்து, ஆத்மாவையே இழந்துட முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நம்ம என்னத்தை கடந்த காலத்துல அடைஞ்சோமோ எவ்வளவு அனுபவிச்சோமோ அதுல இல்ல விஷயம், அதை அடைஞ்சாலும் அதை தொடர்ந்து நம்ம அதுல போக வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஒரு உறுதி, ஒரு வைராக்கியம், இன்னமே வரப்போற காலத்துல நான் இன்னமே எப்படி வளர போறேன்னு ஒரு உறுதி இருக்கிறேன். இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறியே தாவீதே, இவ்வளவு செஞ்சியே, இன்னும் வளரும். நம்மள பிரச்சனை என்ன, நம்ம வளராது எப்போ வளராம போயிடுறோம்னா நம்ம அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு கடந்த காலத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டு அதுலயே பெருமை பாராட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது பெரிய ஆபத்து. வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கணும். சில நேரங்கள்ல சின்ன ஷார்ட் லாப்சஸ் ஏற்படுறதுதான், சில நேரங்கள்ல சோர்வாயிரும் சில நேரங்கள்ல. ஆனா அது அதுல இருந்து சீக்கிரமே வெளுத்து எந்திரிச்சு தொடர்ந்து போகணும். அதுக்காகத்தான் நமக்கு ஜபம் இருக்கு, சபை இருக்கு, அதெல்லாம் நம்மளை எழுப்பி ஊக்குவிக்கிறதுக்கு கிருபையின் சாதனங்கள் இருக்கு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு, எப்பா நீ தொடர்ந்து வளராம போனீங்கன்னா உயிர் ஆபத்து. அநேக பேர் ஆரம்பத்துல ரொம்ப ஊக்கமா இருப்பாங்க, அனலா இருப்பாங்க, ஆனா போக போக அந்த அனல்லாம் குறைஞ்சி ஊக்கமெல்லாம் குறைஞ்சி உலகமா மாறி பின்வாங்கி போற எபிரேயருக்கு எழுதினவர் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கி போனவர்கள் அவர்கள் சத்தியத்தை அறியாம இருந்தாலே நல்லா இருக்கும், அவங்க ஆரம்பிக்காம இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம வளர்ந்துகிட்டு போல தொடர்ந்து பின்வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம்னா நம்ம உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவங்களான்றதே டவுட். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல, நீர் தொடர்ந்து பின்வாங்கிட்டு போறவங்க ரட்சிக்கப்படல. ஒரு ஆர்வர் கோளாறுல ஒரு அந்த கற்பாறை மேல விழுந்ததா, எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு ஆரம்பத்துல, ஆழமான வேர் இல்ல, ஆர்வத்துல அப்படி வந்துட்டோம். நம்ம என்ன கடந்த காலத்துல செஞ்சோம், என்ன கடந்த காலத்துல அனுபவிச்சோம், அது இல்லைங்க ப்ரூஃப் நம்ம உண்மையா ரட்சிக்கப்பட்டதுக்கு. வேதம் அங்கீகரிக்கிற, வேதம் சொல்லுகிற, கடைசியில பரலோகத்துல கொண்டு போகிற ஒரே ப்ரூஃப் என்ன தெரியுமா, விடாமுயற்சி, பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி. இல்லைங்களா? நம்ம ஊரை ஏமாத்தலாம், நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தமா ஆய்கொண்டு இருக்கிறோம்னு நம்ம ஏமாத்தலாம், அதனால நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்ல. கடைசியில பரலோகத்துக்கு போறவன் நிரூபிக்கிறது என்ன? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம், நம்ம பரிசுத்தம் ஆய்கொண்டிருக்கிறோம் நிரூபிக்கிற ஒரே காரியம் விடாமுயற்சி. ஜபம் பண்ணும், ஆமா எவ்வளோ ஜபம் பண்ணும், தொடர்ந்து ஜபம் தான் பண்ணணும். எவ்வளோ வேதத்தை படிச்சிருக்கிறோம், எவ்வளோ வேதத்தை, ஆமா தொடர்ந்து வேதத்தை கேட்கணும், வேதத்துல வளரணும், வளர்ந்திருக்கிறோம், தொடர்ந்து வளர வேண்டும். வளர்ல பெரிய ஆபத்து. நாம் அப்படி இருக்கும்போது வளர்ந்துகிட்டே போகணும்னா பின்வாங்கி போறது இவ்வளவு பெரிய ஆபத்துனா எப்படி பின்வாங்காம போகாம தொடர்ந்து விடாமுயற்சியில போறது எப்படி? தாவீது இந்த 15-16 வசனங்கள்ல 4 உறுதிகளை எடுத்துக்கிறார். இவ்வளவு நான் வளர்ந்திருக்கிறேன், அவரே வளர்ந்திருக்கிறார். வரலாம் வேத வசனத்தை இதயத்தில் வைத்து இனிமே பாவம் செய்யாதபடிக்கு எல்லோருக்கும் வேத வசனத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனாலும் அவர் விழுந்து பின்னாங்கி போயிட முடியும், இது பத்தாது, இன்னும் போகணும். விடாமுயற்சிக்கு இன்னுமே நான் விழுந்து போகக்கூடாது. அதுக்கு அவர் 4 உறுதிகளை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்ல, எடுத்துக்கிட்டா இதை நம்மளும் எடுத்துக்கல, தாவீது மாதிரி நம்மளும் விடாமுயற்சியா போலன்னா நம்மளும் அழிந்து போய்விடுவோம். ஆகவே இன்னைக்கு முதல் உறுதி என்னன்னு எடுக்கிறாரு அவர், என்ன? நான் பின்வாங்கி போவாம விடாமுயற்சியா போறதுக்கு நான் செய்கிற முதல் காரியம் என்ன? நான் உமது கட்டளைகளை தியானித்து. கட்டளைகள் அப்படின்னும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கடவுளுடைய அதிகாரமே அதுக்கு பின்னாடி இருக்கு. கடவுள் தன்னுடைய முழு அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அவைகள், பிரிசெப்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அது காட்ஸ் கமாண்ட். அவர் சொல்றார், அவருக்கு தன்னுடைய எல்லா அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் தேவனுடைய வேத வாக்கியம். அந்த கட்டளையை நான் என்ன செய்வேன்? அதை வெறும் கேட்டு போக மாட்டேன், அதை படிச்சுட்டு மறக்க மாட்டேன், அதை வந்து யோசிச்சுட்டு விட்டுற மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? தியானிப்பேன். என்னங்க தாவீது, இப்பதானே அந்த வசனத்தை இதயத்தில் வைக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த வசனத்தை வச்சதுனால மற்றவர்களுக்கும் அறிவிக்கிற பிரசங்கியாவே மாறி இருக்கிறீங்களே, இப்பவும் தியானிக்க வேண்டுமா? ஆமா தியானிக்கணும். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நானா ஒரு பிரசங்கியா இருக்கிறேன், எனக்கும் தெரியும், நம்ம மற்றவர்களுக்கு ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிச்சிடலாம், தேவனுடைய வசனத்தை கேட்கலாம், மற்றவங்களுக்கு போதிக்கலாம். ஆனா அந்த வசனத்தை குறித்து நம்ம இதயத்துல எந்த ஃபீலிங்கும் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, பயங்கரமான மாயமாலம். மற்றவர்களுக்கு ஊக்கத்தோடு பிரசங்கம் பண்ணலாம், மற்றவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறதையும் ஊக்கத்தோடு கேட்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லையே, வேத வசனம் பிரயோஜனப்படுறது நமக்கு எப்படி தெரியுமா? அதெல்லாம் ஒரு விதத்துல பிரயோஜனம் தான், மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது, மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டுக்கிறது. ஆனா வேத வசனம் உண்மையா நமக்குள்ள வேலை செய்யணும்னா வேத வசனம் எப்படி செஞ்சாதான் வேலை செய்யும்? அந்த வேத படிச்ச வேத வசனத்தை நமக்கு நாமளே போதிக்கும் போதுதான், நமக்கு நாமளே போதிக்கிற ஒரு வழி தான் தியானம், மெடிடேஷன் இல்லைங்களா. நான் வேத வசனத்தை அறிவிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை தியானிக்க போறேன். வேத வசனத்தை எப்படி எது பாருங்களா, இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு முந்தின வசனம் தரலான செல்வத்தின் களி கூறுவது போலும் வசனத்துல களி கூர்ந்தா என்றாரு. களி கூறுதல் மனுஷனுக்கு வசனத்துல இருக்கு. வசனத்துல களி கூர்ந்தா அது எப்பவும் அதை பத்தி தியானிப்போம். எதுல அவங்க சந்தோஷப்படுறோமோ அது தியானிக்காம இருக்க மாட்டோம். அந்த சங்கீதம் 1:2 அவன் என்ன சொல்றான், ஏன் இரவும் பகலும் அவன் தேவனுடைய வசனத்துல தியானமா இருக்கிறான், தேவனுடைய பிரமாணத்தில் பிரியமாயிருந்து. அதுல பிரியம், அதுல ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. ஏன்னா தியானம்ன்றது வந்து சில நேரங்களில் கஷ்டம் இல்லைங்களா, கஷ்டம் இல்லை, எப்பவும் கஷ்டம் தான். நம்ம நமக்கு மாம்சத்துக்கு பிடிக்காத ஒரு காரியம் உட்கார்ந்து செய்யறது இல்லைங்களா. சின்ன காரியங்கள் நமக்கு பிடிக்காம இருந்தா அது ரொம்ப பாரமா கஷ்டமா தெரியும். சின்னது தான் தியானம், ஆனா அது நமக்கு பிடிக்கிறது இல்ல, நம்ம மாம்சத்துக்கு பிடிக்கிறது இல்ல, அது ரொம்ப கஷ்டமா தெரியுது. அதை மேற்கொள்வது நமக்கு உதவுது என்ன? வசனத்துல பிரியம். எப்படிங்க பாஸ்டர் பிரியம் வர்றது? பிரியம் வந்தாதான் தியானம் வரும்ன்றீங்க. பிரியம் வர்றது வந்து இந்த முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா கதை. ஏன்னா நம்ம வேத வசனத்தை பிரியம் இருந்தாதான் அதை தியானிப்போம், அதை தியானிச்சா தான் அதுல பிரியம் வரும். மெடிடேஷன் டிலைட் காசஸ் மெடிடேஷன் அண்ட் மெடிடேஷன் காசஸ் டிலைட் இன்க்ரீசஸ் டிலைட். ஜபவசனத்தை தியானிக்கும் போது தான் அது மேல நமக்கு ரொம்ப பிரியம் வரும். அந்த பிரியம் தான் இன்னும் தியானிக்க செய்யும். ஆகவே ஒரு பெரிய கடமை, பெரிய ஒரு சாதனம். நான் இனிமே பின்வாங்கி போக கூடாது. அதுக்குரிய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் இது இல்லைன்னா தாவீதுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு வெளிப்பிரகாரமான மதத்துல மாட்டிக்கிட்டு ஒரு சட்ட சர்ச்சுக்கு வருவோம், கிறிஸ்தவ மாதிரி டிராமா போடுவோம், கம்யூனியன் எடுப்போம், ஆனா உள்ளுக்குள்ள எந்த விதமான ஆவிக்குரிய செழிப்போம் வளர்ச்சியும் உணர்வும் ஜீவனும் இல்லாதபடிக்கு நம்ம ஒரு நடமாடுற தனங்களாக நடக்கலாம். எந்த விதமான விடாமுயற்சியின் வளர்ச்சி ஆவிக்குரிய விதத்துல இல்லாம இருக்கலாம். அது அப்படி இல்லாம இருக்கிற ஆபத்து ஊரெல்லாம் ஏமாத்தலாம், நம்மள நாமளே தெரியும் உள்ளுக்குள்ள நமக்கு உயிர் இல்லைன்னு. அதை தவிர்த்துக்கிற விதம் எதை நம்ம பின்வாங்கி போயிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும். அதை தவிர்த்துக்கிற முதல் சாதனை என்ன சொல்றாரு, நான் தியானிப்பேன், நம்முடைய கற்பனைகளை தியானிப்பேன். ஏன்னா செய்யலைன்னா அதை தியானிக்கலன்னா அழிஞ்சுதான் போயிருவேன். ஏன்னா விடாமுயற்சியா நீ போக மாட்டேன், அழிய மாட்டேன், அழிஞ்சு போயிடுவேன். அதனாலதான் இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பே தியானி இல்ல அழிவு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகவே இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். ஏன்னா இந்த பிஸி உலகத்துல நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், எல்லாருக்கும் பொருளாதார தேவை இருக்கு, அதனால வேலை செய்யறோம். வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, சாரி, கிடைக்கிற டைம்ல நமக்கு இந்த தியானம்னா என்னன்னு கூட தெரியல. இதை பிராக்டிஸும் பண்றது இல்ல. ஓரளவுக்கு அறிவுல சொல்லி கொடுக்கலாம், பிராக்டிஸ் பண்றவங்க எத்தனை பேரு, எத்தனை பேர் இது நல்ல நடைமுறையில பிராக்டிஸ் பண்றோம். அதனால இதெல்லாம் இல்லாததுனால ரொம்ப ஓடுறோம் ஸ்ட்ரெஸ், காலைல எழுந்திரிச்சு ஓடுறோம், டென்ஷன், பிபி எல்லாம் வந்து திடீர்னு படுத்துக்கிறோம். படுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் அன்னைக்கு டைமுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து மருந்து கொடுத்துட்டு இப்பத்துக்கு இது சரியாகும். ஆனா உன்னை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்பெல்லாம் நிறைய பேர் டாக்டர் அதுதான் சொல்றது, கொஞ்ச நேரம் அமைதியில இருந்து தியானம் பண்ணுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு பிபி டென்ஷன் போய் பாருல்ல, ரொம்ப இதுன்னு தியானம் பண்ணுங்க. அவங்க சொல்றது வேத தியானம் கிடையாது, அது வந்து நம்ம இதெல்லாம் உட்காந்து மைண்ட்ல ஒன்னும் திங்க் பண்ணாம அது உலக பிரகாரமா அவங்களே அது என்னோட தன்மையை ஆண்டவர் ஆதியாமத்திலிருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆதியாமத்திலிருந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. பெருமையா வாழ்க்கை போயிடாதபடிக்கு தியானம் செய், தியானம் செய். எதை பத்தி தியானம், ஆண்டவர் சொல்லுகிற தியானம் என்னன்னா, நாம இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு மாத்திரம் தான் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்லுகிற தியானம் நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆத்தும செழிப்பும் ஏற்படுத்தும். சரீர சுகமும் ஆத்தும செழிப்பும் ஏற்படுத்துகிற தியானத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அந்த தியானத்தை பத்தி நமக்கு தெரியுமா, அதுவே அதை நம்ம பார்ப்போம். தியானம்னா அவங்க சொல்ற மாதிரி நம்முடைய தியானம் எல்லாம் ஆண்டவரை சிந்திக்கிற தியானம், ஆண்டவர் மேல கவனம். ஒரு நம்ம மைண்ட் எம்டி பண்றது இல்ல, எந்த தியானமும் ஆண்டவரை நம் மனதுக்கு கொண்டு வந்து சிந்திக்கிற தியானம். எப்படிங்க சிந்திக்கிறது ஆண்டவரை, ரெண்டு விதத்துல தியானம். ஆண்டவர் வந்து தன்னை ரெண்டு விதத்துல வெளிப்படுத்துறாருன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடுல படைப்புல அவர் வெளிப்படுத்துறாரு, பராமரிப்புல அவர் வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு தெரியுமா, படைப்ப பார்த்தோம் பராமரிப்ப பார்த்தோம் ஆண்டவரை பத்தி நம்ம தியானம் பண்ண முடியும்னு. பராமரிப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற காரியங்கள், படைப்பின் காரியங்கள், படைப்பை பார்த்துக்கிட்டு ஆண்டவரை சிந்தித்து பிரயோஜனமான காரியங்களை சிந்தித்து அமைதலாக நம்ம சரீரத்துக்கும் ஆத்மாக்கும் பிரயோஜனமான சிந்தனைகளை நம்ம அடைய முடியும். ஆண்டவர் பழையப்பாடலே அதை சொல்லி இருக்காரு. லேவியராகும போன புத்தகங்களை வச்சு தன்னுடைய மக்களை என்ன பயிற்சி கொடுக்கிறாரு, சாதாரண அடையாளங்கள் சடங்குகளை வச்சு, சாதாரண காரியங்களை வச்சும் தன்னை பத்தி தன்னுடைய பரலோக காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை பத்தி அவர்களுக்கு அடையாளமா சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் வந்து ஒரு யாக்கோபுடைய கிணற்று, ஒரு ஜீவ ஊற்று வருகிற கிணறுன்றாரு. அப்பம் பார்க்கும் போது ஜீவ அப்பம்ன்றாரு, ஜீவ தண்ணி இருந்தார். பரிசேயர் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது பரலோக ராஜ்யத்தில் எல்லோரும் விருந்து சாப்பிடுவாங்க. அவருடைய ஓமைகள் பாருங்க, எல்லாமே சாதாரண நிகழ்வுகளை எடுத்து ஆவிக்கூடிய சத்தியங்களை சொல்லி கொடுக்குது. ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிசுத்த, ஒரு ஹோலி கெமிஸ்ட்ரி, ஒரு கலை. அது பயிற்சினால வர கலை, ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மைண்டட் கிறிஸ்டியன், ஆவிக்குரிய சிந்தனை உள்ள கிறிஸ்தவ, தனக்கு வாழ்க்கையில நடக்கிற சாதாரண அதே வேலை தான், அதே குடும்பம் தான், அதே மனைவி, அதே பிள்ளைங்க தான், அந்த அசாதாரண வாழ்க்கை முறைய சாதாரண தண்ணிய ரசமா மாத்தி கொள்ளக்கூடிய, சாதாரண கல்லுகளை முத்துக்களாக மாத்திக்கொண்டு சாதாரண உலக சூழ்நிலைகளை ஆவிக்குரிய பிரயோஜனமாக ஆத்ம சரீர பிரயோஜனத்திற்கு நன்மைக்கு மாத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஹோலி கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரினா தெரியுங்களா, அதையும் இதையும் கெமிக்கல் போட்டு அதே புதுசா ஒன்று ஏற்படுத்துவாங்க. சாதாரண தண்ணி தான் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி பார்த்தா அற்புதமா ஒன்று கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஹோலி கெமிஸ்ட்ரி தான் ஒரு மெடிடேஷன். சாதாரண காரியங்களை அதிசயமா மாற்றக்கூடியது. ஏன், நம்ம உலக வேலையில இருக்கிறோம், பிஸியா இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தியானம் பண்ண முடியாது. ஆபீஸ் வேலை, ஷாப் வேலை, ஆண்டவர் கொடுத்த எல்லா அநேக ஓமைகள் வேலையை பத்தி தானே. அந்த காலத்து வேலை, வித விதைக்கிற வேலை, முத்து வியாபாரி வேலை, கணக்கு கொடுங்கையான எல்லா வேலைக்காரங்களை கூப்பிடுறது, அதெல்லாம் வச்சு பிரச்சனை என்ன. ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களா இருந்தோம்னா ஞானமா பராமரிப்பு நமக்கு கொண்டு வருகிற சூழ்நிலைகள், படைப்பு படைப்ப வச்சு நம்ம நம்ம மைண்ட டைட்டா கண்ட்ரோலா வச்சு அதை ட்ரெயின் பண்ணி இந்த சூழ்நிலைகளில், சாதாரண சூழ்நிலைகளில் ஆவிக்குரிய ரசத்தை கறக்கக்கூடிய திறமை நம்ம வளர்த்துக்கணுமே. படைத்த காரியங்களை வைத்து நம்ம மூளையை படைத்தவருக்கு உயர்த்துகிற திறமையை நாம் படிக்கணுமே. அது சாதாரணமா வராதுதான். நம்ம மைண்ட் என்னன்னா லூப் மைண்ட் இப்போ இல்லைங்களா, அங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாம ஓடுது, எதுக்குமே ஒரு கண்ட்ரோல் இல்லை. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, அடிக்கடி உங்க மனதின் அறையை கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டுனா என்ன, அங்கேயும் அங்கேயும் லூசா ஓட விடாது, லூஸ் மைண்டா இருக்காது. நீ அத மைண்ட கண்ட்ரோல் பண்ண கத்துக்க, பயிற்சி கொடுக்க கத்துக்க, அது ரொம்ப டிசிப்ளின் வேணும். மைண்ட கண்ட்ரோல் பண்ற திறமைய படிக்கணும். நம்ம எபிரேயருக்கு எழுதினவர் அவர் சொல்றாரு, அரோனா சாலிட் ஃபுட், ஆரோக்கிய முதிர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு பலமான ஆகாரம், முதிர்ச்சி அடைஞ்சவங்க யாருப்பா முதிர்ச்சி அடைஞ்சல, தங்களுடைய சிந்தனையை பயிற்சிக்க கற்றவர்கள், பிராக்டிஸ்னால கற்றவர்கள். இதனால தான் கற்றுக்கணும். தாவீத் அது ரெகுலரா செஞ்சிருப்பாரு, அதனால தான் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. எப்படிப்பா அவனுக்கு தெரிஞ்சிச்சு தாவீதே இல்லைங்களா, போயிட்டு அவர் நைட்ல நான் இந்த வானத்தையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியன் அவர் சொல்லல நைட்லன்றார், இதெல்லாம் பார்க்கும் போது தேவனை அவர் சிந்திக்கிறார், படைப்பை பார்த்து. ஆகவே ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருந்தா பிராக்டிக்கல் டிவினிட்டின்னு கூட சொல்லலாம். படைப்பையும் பராமரிப்பையும் பார்த்து ஒரு ஆவிக்குரிய மைண்ட் வைத்து பயிற்சியோடு ஒரு கோலி கெமிஸ்ட்ரி மாதிரி இதெல்லாம் போட்டு அதை போட்டு இந்த சூழ்நிலையை போட்டு தேவனை பார்க்கறது பார்க்கறது. யோகு அது சொல்றாரு, மிருகங்களை கேட்டுப்பாரு, அது உங்ககிட்ட சொல்லும், பறவைகளை கேட்டுப்பாரு, பூமியை கேட்டுப்பாரு, மரத்தை மீனை கேட்டுப்பாரு, அது உங்ககிட்ட பேசும். எப்படிங்க பேசும், தியானத்தின் ஊடாக பேசும், ஆவிக்குரிய சிந்தனை ஊடாக பேசும். ஆகவே முதலாவது தேவனை நம்ம அறிந்து தியானிக்கலாம், பராமரிப்பு மீட்பின் சூழ்நிலைகள் வைத்து. ரெண்டாவது மிக விசேஷமா வேதம் வலியுறுத்துகிறது வேத வசனத்தை இல்லைங்களா, வேத வசனத்தை எப்படிங்க தியானிக்கிறது. நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மறந்துருக்கலாம், திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம். தாவீது சொல்றாரு, அதைதான் செய்வேன் நான் பின்வாங்கி போகாதபடிக்கு. உங்களை அநேக பேர் பின்வாங்கி போறது, பின்வாங்கின நிலையில் இருக்கிறதுக்கு இதை செய்யாதனால ரெண்டு ஸ்டெப்புங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு நான் இது யூஸ்வலா இதுதான் நான் மனசையே மனசுல வச்சுக்கணும். எப்படி ஞானம், வசனம் வெளியே இருக்குது, நம்ம இது இருக்கிறோம், அந்த வசனத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது, புறநிலையானத அகநிலையா மாத்தணும். புறநிலையான தியானம், புறநிலையான தியானம்னா என்ன, அந்த வசனத்தை ஒரு பத்து வசனத்தை எடுத்துக்க கூடாது, பத்து காரியங்கள் எடுத்துக்க கூடாது, ஏதாவது ஒரு வசனத்தை, ஏதாவது ஒரு சிந்தனைய அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அகநிலையாக இருக்கிறத, இது புறநிலை வெளியில இருக்கிறத நம்ம வந்து மெதுவா அப்செக்டிவ் மெடிடேஷன், புறநிலையான மெடிடேஷன் என்ன, அது வெளியில இருக்கிறத அதை திருப்பி திருப்பி மைண்ட்ல திருப்பி திருப்பி மைண்ட்ல போட்டு அதை மனப்பாடம் பண்ணலாம். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி அதை மனசுல நம்ம கொண்டு வரலாம். எப்படிங்க கொண்டு வர்றது, ரொம்ப டென்ஷனா இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் சிந்திக்க வேண்டியதா இருக்குது, வேலை போனோம், காலில் டென்ஷன், அதே டென்ஷனாவே ஓடிக்கிட்டு டாக்டருக்கு தான் போகணும், கடைசி பண்ணீங்க டிபி மாத்திரை தான் எடுக்கணும். அதுல என்ன பண்ணணும், அந்த டென்ஷனான நேரத்துல ஒரு வசனத்தையோ ஒரு வசன பகுதியோ ஒரு வசனக்கு ஒரு வரியோ எடுத்துக்கிட்டு அதை திருப்பி 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 மனசுல சொல்லிக்கிட்டே இருல. உங்களுக்கு தெரியுமா, தியானம்ன்றது பைபிள்ல சொல்ற ஒரு வார்த்தையே முழு முழுக்கிறது, ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி. உன்னுடைய வழிகளை எல்லாம் கர்த்தரை அங்கீகரித்துக் கொள்ளு, அப்போ உன்னுடைய வழிகளை அவர் வாய்க்க செய்வார். உன்னுடைய வழிகளை எல்லாம் கர்த்தரை அக்னாலேஜ் தி லார்ட் இன் ஆல் யுவர் வேஸ். அது வந்து போன முந்தானத்தை வீட்டில் உட்காந்துகிட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணும்போது இது தியானம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு. இப்போ ஜான் வழியில வேலையில காலேஜ்ல அது இல்லை இது பிரச்சனை, எங்க போகுது அங்க போகுதுன்னா என்ன செய்யுது, உங்களுடைய வழிகள்லாம் கர்த்தரை அக்னாலேஜ் பண்ணு, உன் வழியை அவர் இது பண்ணுவார். அப்ப இந்த காலேஜுக்கு ஒன்று ஆண்டவர் தான் சேர்த்திருக்கிறாரு, உன்னை அவரு தான் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு பிளான வச்சிருக்காரு. கர்த்தரை அங்கீகரி, இது அவருடைய அவருடைய பராமரிப்பை பாரு. அதை அங்கீகரிக்கும் போது உன்னுடைய வழிய உன்னுடைய முயற்சியை நீ போடு, உன்னால முடிஞ்சதை நீ செய், ஆண்டவர் வழியை திறக்குவார் உனக்கு. அது அதே அந்த வசனத்தை திருப்பி திருப்பி முணுமுணுத்துக்கிட்டு மந்திரம் சொல்ற மாதிரிதான். ஏன் அதை சொல்றதுனால என்ன ஆகுது தெரியுமா, எவ்வளவோ டென்ஷன் அப்படியே மைண்ட்லாம் பிக்கிற மாதிரி இருக்கேன்னு அந்த வசனத்தை திருப்பி 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 சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா, நம்ம மைண்ட் எல்லாம் கிளியர் ஆகி அந்த அந்த டென்ஷன் எல்லாம் போய் அந்த வசனத்தின் மேல நம்ம மைண்ட் உக்கார ஆரம்பிக்குது. பாருங்க, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். தேவையில்லாத காரியங்களை செஞ்சு பத்து காரியங்களை செஞ்சிச்சு டென்ஷன் ஆகிற பதில் அந்த வசனத்தை முன்னுக்கிட்டே இருக்கு. என் மைண்ட்ல வரமாட்டேன் ஆண்டவரே, மைண்ட்ல வந்து கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவன் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால கர்த்தர் மேல அவர் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால கர்த்தர் முன்னுக்கிட்டே இருக்கணும். மற்றது உங்க வேடிக்கையா இருக்கலாம், அதுதான் வேதம் சொல்லுது. நம்மளுக்குள்ளேயே வெளியில நம்மள பயிற்சியம் நினைச்சது கூட சத்தம் போட்டுன்னு இருக்காம நம்மள உள்ளுக்குள்ளேயே பக்கத்துல யாராவது உட்காந்தாங்கன்னா கேட்கற அளவுக்கு இருக்கும். அதான் முன்னுக்கு, அதுக்கு பேர் தான் தியானம் தெரியுமா. ஏன் அத முணுமுணுக்க நாக்குக்கும் நம்ம மைண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம மைண்ட் எதோ சிந்திக்குது, இது நாக்கு முணுமுணுத்துட்டே இருக்கும் போது நம்ம நாக்குக்கும் அங்க போற நரம்புக்கும் கனெக்ஷன் ஆகி அது மைண்ட்ல உட்கார ஆரம்பிக்குது. புறநிலையான தியானம். நான் இப்ப பாரு அது என்ன பண்ணுவேன், அது யோசிக்கும் போது கற்பனை பண்ண ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேனா இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும். நம்ம என்ன கற்பனை உலகத்துல மொபைலு படங்கள் உலகத்துல நம்ம வாழ்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். ஆகவே அதனாலதான் என் பிரசங்கத்துல சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்த கற்பனை வரும். ஒருவேளை நம்ம அங்க இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க எப்படி உணர்வாங்க இல்லைங்களா. அது சில கேள்விகள் புறநிலையான தியானத்துல அந்த வசனம் நம்ம மைண்ட்ல கொண்டு வர்றதுக்கு இதுல என்ன போட்டிருக்கிறாரு, இதுல என்ன சொல்றாரு, என்ன அர்த்தம் இதுக்குன்னு. இது ரொம்ப பெருசா வர மாதிரி இருந்தா ஒன்னொன்னு அனலைஸ் பண்ணி சின்ன சின்னதா எடுத்துக்கிட்டு அதை செஞ்ச போதே முன்னுக்கு அதை நம்ம மைண்ட்ல கொண்டு ஆண்டவரே இந்த மனசை மனசுல வைக்க உதவி செய்யுங்க, இதுல இருக்கிற சத்தியங்களை உணர்த்துங்க, என்னோடு இந்த ப்ராசஸ்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுதாங்க புறநிலையான முதல் படி ஸ்டெப் தியானத்துல. இது மைண்ட்ல வந்ததோடு முடியல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் இருக்கு இல்லையா, முன்னுக்கிட்டே அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே அது ஃபர்ஸ்ட் அது மைண்ட்ல கொண்டு வர பாக்குறோம். ஆனா அதோடு முடியல. தியானத்தினுடைய ஃபைனல் கோல் என்ன, இது நம்ம இதயத்தை பாதித்து நம்ம உணர்ச்சிகளால் நம்மளை நிரப்பி நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். புறநிலையான தியானம் அகநிலையான தியானத்துக்கு மாறணும். புறநிலையான தியானம் வந்து அப்பதான் சூரியன் உதிக்கிறார், உதிக்கும் போது வெறும் வெளிச்சம் தெரியுது அவ்வளவுதான். இன்னும் லைட் வருது வெளிச்சம் தருது, ஆனா அனல் இல்லை. நமக்கு என்ன வேணும், நம்ம அனல்ல வேகணும் இல்லையா. அப்பனா அதே சூரியன் மேல வர மாதிரி அகநிலை தியானத்துக்கு போகணும். இது மைண்டுக்குள்ள வந்துருச்சு, ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யணும், அந்த சில நேரத்துல அடுப்பு வேக வைப்பாங்க இல்லைன்னா கோல் களி கறியெல்லாம் போட்டு சில நேரத்துல கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. எங்க வீட்டு மேல நம்ம எல்லாம் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சில நேரம் செஞ்சோம். அதை வந்து கறியெல்லாம் வச்சு கொஞ்சம் நெருப்பு வச்சு வீசணும், காத்தடிக்கணும், அது வராது. ஆனா ஒரு வாட்டி வந்துருச்சு நெருப்பு பிடிச்சிக்கும். அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம ஒரு சத்தியத்தை படிச்சுக்கிட்டோம், இந்த மைண்டுக்குள்ள வந்துருச்சு. அது வந்து ஃபீலிங் எல்லாம் ஒன்னும் இல்லை, இது புரிஞ்சிருச்சு நல்லா. ஒருவேளை நம்மளா சிந்திச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மைண்டுக்குள்ள இல்ல பாஸ்ட் பிரசங்கம் பண்ணி கொடுத்தாரு அவர், அகநில தியானம் எல்லாம் இது புறநிலை தியானம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம மூலையில வச்சுட்டாரு. ஒரு பிரசங்கத்தை கேட்டா இது நல்லா புரியுதுங்க பாஸ்டர், மூலையில நிக்குது. அதை வந்து எப்படி அகநிலையாக மாத்தணும், நம்ம இதயத்தையும் நம்ம வாழ்க்கையும் பாதிக்கிறபடி மாத்தணும், அதை வந்து போட்டு நம்ம மைண்ட்ல அந்த கரிய சூடு பண்ற மாதிரி திருப்பி 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 மைண்டு கொண்டு வர. அசப்போடணும்னு கூட இன்னொன்னு இருக்கு இல்லையா, ஒரு மாடு வந்து அந்த புல்லை அசப்போட்டு 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 அதுல இருக்கிற சத்தான சாரத்தை எல்லாம் உறிஞ்சி தனக்கு எப்படி ஊக்கத்தையும் ஜீவனையும் ஏற்படுத்திக்கிட்டோ அதே மாதிரி அந்த சத்தியம் மைண்ட்ல நிக்கிற சத்தியத்தை கொஞ்ச நேரம் தான் வந்து நிக்கும். இங்க அது நிக்கும் போது கான்சியஸ் ரீகால், அது திருப்பி மண்டே போறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் போற நேரத்துல இன்னைக்கு சண்டே இதை படிச்சோமே நம்ம அதன்னு மைண்ட்ல திருப்பி 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 அதை அந்த மிக்சியில போட்டு அரைக்கிற மாதிரி நம்ம அரைக்கணும். நம்ம மைண்ட் ஒரு மிக்சி மாதிரி, ஒரு மாடு அசை போடுற மாதிரி போட்டு அசை போட்டுக்கிட்டு அசை போட்டு இதை படிச்சோமே இதுல இது போட்டிருக்கேன் அசை போடுற அந்த ப்ராசஸ்ல தான் ஆவியானவர் என்ன பண்றாங்க அந்த அந்த சத்தியத்துல இருக்கிற சாரத்தையும் அது ட்ரூத்தையும் நம்ம ஆத்மால இறங்கி நம்ம ஆத்மாக்கு அனல் மூட்டுற நடைமுறையாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்க உதவி செய்யற அது நம்ம செய்யணும். நம்ம மைண்ட்ல அது நிற்கும்படி கொஞ்ச நேரத்துல போயிடும். மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஆச்சுன்னா சத்தியம் போயிடும். ஆனா அது நிக்கிற நேரத்துல நம்ம அதை உறிஞ்சிக்கணுமே. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. எப்படி வாசமா இருக்கும்? ஒரே விதத்துல வாசமா இருக்கிறது தியானத்தின் மூலமா. வந்து போறது கிடையாது, வந்து போறது இல்ல, அது வாசமா இருக்கும்படி தியானம் பண்ணணுமே. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கன்னு தமிழ்ல வருது, லெட் தீஸ் வேர்ட் சிங்க் இன் டு யூ. உங்க உள்ளுக்குள்ள உள்ளத்தில் இந்த வசனம் இறங்கும்படி பாத்துக்கங்கன்னு ஆண்டவர் சொல்ற. என்ன அருமையான வார்த்தை! இது உள்ளுக்குள்ள இறங்கணும்ப்பா. இது மேல மெதுக்கிக்கிட்டு இருக்க கூடாதப்பா. இது காதுல ஒண்டி இருக்க கூடாது, மனசுல உள்ளுக்குள்ள இறங்கும்படி பாத்துக்க. ரிஃப்ளெக்டிவ் மெடிடேஷன். ஓகே, இந்த சத்தியம் அதுதான் இது சப்ஜெக்ட், இதெல்லாம் இதுக்குள்ள வருது. ஓகே, இந்த சத்தியத்தை நான் படிச்சுக்கிட்டேன். ஒருவேளை ஆண்டவருடைய கட்டளை இருக்கலாம், வாக்குத்தத்தமா இருக்கலாம், இந்த சத்தியம் அப்படி நிக்குது. இந்த சத்தியத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன்னு என்னை அங்க கொண்டு வந்து பார்க்கணும். அப்படின்னா அதுல பயனடையவும் நம்ம உருப்படாம போறதுக்கு என்ன தெரியுங்களா, நம்ம செய்யற ஒரு தில்லு முள்ள என்ன தெரியுமா, நம்ம கிட்ட இருந்து நம்ம ஓடுறதுதான் நம்மள வேலை. உங்களுக்கு தெரியுமா, இதுக்குதான் தியானம் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட வெளியில என்ன நாடகம் போட்டாலும் உள்ளுக்குள்ள நம்ம எப்பேற்பட்ட கேடுங்க நமக்கு நல்லா தெரியும். ஆகவே நம்ம கிட்ட இருந்து நம்ம ஓடுற வேலை தான் மனுஷன் பண்றது. குற்ற உள்ள மனசாட்சி குறுகுறுன்ற மாதிரி இந்த உலகத்திலேயே நம்ம ஒரு மீட்டிங்க தவிர்க்கணும்னா அது நம்ம கிட்ட நம்ம ஒரு மீட்டிங் போடுறது தான் தவிர்க்கிறது. ஒரு பெசிலிஸ்க்னு ஒரு பெரிய பள்ளி இருக்குமா, அது புராணங்கள்ல தான் வரும். அது வந்து இந்த அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது வந்து தன்னை வந்து கண்ணாடியிலயோ தண்ணியிலயோ எங்கன்னா பார்த்துச்சுன்னா அது செத்து போயிருமா. அதனால வாழ்க்கையில தன்னை பார்க்கறது தவிர்த்துக்கும். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் குற்றமுள்ள மனசாட்சி. நம்மள வந்து வேத கண்ணாடியில பாத்திரக்கூடாது, நம்ம எவ்வளவு மோசம்னு பாத்திரக்கூடாது. அதனாலதான் பிஸியா இருக்கிற மாதிரி பண்றது, அங்க போறது இங்க போறது, மொபைல பாக்குறது, அதுலயே இன்பங்கள்லயே நம்ம காலத்தை ஓட்டுறோம், உறக்கத்திலயே ஓட்டுறோம். என்னைக்கு எந்திரிச்சு நம்மள பாத்திர போறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல 50 வருஷம் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கிட்ட பேசிக்கிறதே இல்ல, ஒருத்தர் பாக்கலன்னா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க நீங்களும் நானும் நம்மள நம்ம பாக்குறது இல்ல. அதனாலதான் நம்ம உருப்படுறது. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உருப்பட மாட்டோம்னா தியானம் என்ன செய்யும்? அப்படியே இருந்தா நம்ம முன்னேற மாட்டோமே. பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? உங்களதான் நீ மோசமா இருந்தாலும் அந்த பிரச்சனை இதுதான் நீனு உணர்ந்தாதானே முன்னேற்றம் வரும் இல்லைங்களா? பிரச்சனை என்னன்னு சால்வ் பார்த்தா தானே நமக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியும். தியானம் தான் நம்ம பிரச்சனைய நமக்கு காட்டும். ஓடுறத விட்டுட்டு தியானம் பண்றதே நமக்கு அதான் பிடிக்கிறது இல்லை. உண்மையான பிரச்சனை இதுதான் உன்னுடைய நிலைமைப்பானு நம்மளை கொண்டு வந்து கடவுளுடைய வசனம் இது சொல்லுது. நீ எங்க இருக்கிற பார்ப்பா. அது பார்க்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? நமக்கே நம்ம எவ்வளவு குறைவா இருக்கிறோமே, நம்ம இவ்வளவு இதா இருக்கிறோமே. ஆண்டவர் இங்க சொல்றாரு நம்ம எங்க இருக்கிறோம். அந்த தியானத்தின் உணர்வு ஜபத்துல ஊக்கம் கொடுக்கோங்க. நமக்கு எவ்வளவு கிருபை தேவை. நம்ம ஆண்டவர் வசனம் இவ்வளவு பவுல் இப்படி ஆர்வமா இருக்கிறார், நாம எங்க இருக்கிறோம் பாரு. இயேசு மேல இவ்வளவு பற்று இருக்கு, நம்ம இவ்வளவு குருடா இருக்கிறோம் பாருன்னும் போது ஜபத்துல நமக்கு எங்க உயிரே இல்ல, ஊக்கமே இல்ல, தியானம் இல்லாம ஜபம் பண்ண முடியாது. ஊக்கமா இருக்காது, உணர்ச்சியா இருக்காது ஜபத்துல, உயிரா இருக்காது ஜபத்துல தியானம் இல்லாம. ஏன்? தியானம் நம்முடைய குறைகளை தேவைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒருவேளை ஒரு வாக்கு தத்தம் பார்க்கலாம், ஒரு கட்டளையை பார்த்தா இப்படி ஒரு ஜபத்துக்கு நம்மள தள்ளும். நம்முடைய குறைய உணர்ச்சி ஜபத்துல ஊக்கம் கொடுக்கும். இல்ல நம்முடைய கற்ப ஒரு பிரமாணத்தை பார்க்கிறோம், வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம், அதை பார்க்கும் போது நமக்கு மனசுல எவ்வளவு பயங்கள், அந்த பயம் எல்லாம் போய் ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஒரு பயம், ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு இதுக்கு போறோம்னா ஒரு பயம், அந்த நேரத்துல முழுமுன்னு ஆண்டவர் வசனத்தையே முழுமுன்னு கர்த்தரையோடு இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சிடுவேன், ஒன்னு முடித்துக்கிட்டே இருங்கள அந்த வாக்கு தத்துவம். அவர் உன்னை விசாரிக்கிறவரால் நீ அவர் மேல எல்லாம் பார்த்தியும் போடு. ஒரு தைரியம் வரும், ஒரு சோதனை நேரத்துல அதை மேற்கொள்ற பலம் வரும். ஆகவே தியானம் நம்மளோடு நம்ம பேசி முழுமுன்னு நம்ம வாழ்க்கையை ரொம்ப முன்னேற்ற செய்யறது தியானம் தான். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை பரிசுத்தமாகிறது நம்ம போறது தியானம் தான். ஆண்டவர் எரேமியா 6:8-6 சொல்றாரு, ஒரு மனுஷனையும் நான் என்ன செய்தேன், நான் எப்படி இருக்கிறேன்னு தன்னைத்தான் கேட்டுக்கிறது இல்லையேன்னு அந்த காலத்துல சொல்றாரு. ஏன் அந்த காலத்தை ஒருத்தனும் உருப்படுறது இல்லை, நம்மளும் அப்படி இருக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்ற, நான் இதோ வளர்ந்திருக்கிறேன் ஆனா இது பத்தாது, இன்னுமே நான் பின்னாடி போய் விழுந்துட முடியும், இன்னுமே நான் விடாமுயற்சியில போகணும். நான் போகிறதுக்கு நான் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உமது கட்டளைகளை தியானிப்பேன். நீங்க செய்யறீங்களா? எவ்வளவு முக்கியம் நீங்க உணர்றீங்களா? சங்கீதக்காரன் உணர்ந்திருக்கிறாரு, ரொம்ப பெரிய கடமை. வேதம் திருப்பி திருப்பி சொல்றது, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. யோசுவா 1:8 இரவு இந்த வசனம் போகக்கூடாது, இரவும் பகலும் இதை தியானின்றாரு. சங்கீதக்காரன் ஒண்ணு சொல்றாரு, பாக்கியமானவன் இவன் தான், இதை இதுபடி இல்லாதவன் எல்லாம் அந்த தூசு மாதிரி தான். எவ்வளவு அவசியமான ஒரு கடமை தெரியுங்களா? ஏன்னா இதுல இது இது செஞ்சாதான் விடாமுயற்சியில போக முடியும்னா, எல்லா நம்மளுடைய கிருபைகளுக்கும் உயிர் கொடுக்கிறது தியானம் தான். யோசிச்சு பாருங்கல, ஏன்னா தியானம் இல்லைன்னா எல்லா கிருபைகளும் காஞ்சி பலவீனம் அடைஞ்சு காஞ்சி வாடி போகும். விசுவாசம் எடுத்து பாருங்க, விசுவாசம் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறதான். அந்த விசுவாசத்தை போஷித்து வளர்க்கிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்களை தியானிக்கும் போதுதானே விசுவாசம் பலம் அடைது. நம்பிக்கை, ஹோப்ப பாக்குறோம், வரப்போற நம்பிக்கை. அந்த அளவுக்கு ஆர்வமா பவுலுக்கு இருந்துட்டு எப்படியாவது உயிர்த்தெழுது இல்ல, அவருக்கு அந்த நம்பிக்கை எப்படி அப்படி உயிரோடு இருக்கிறது, லைவ்லியா இருக்கிறது. மனுஷன் மோசே போய் காணாந்தேசத்தை பாக்குறதுக்கு அந்த மலை மேல ஏறி போய் பார்த்த மாதிரி, அந்த வரப்போற உயிர்த்தெழுதல்ல தியானத்தின் மலை மேல ஏறி போய் பார்த்திருக்கிற, ஐயோ இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் வரப்போதேன்ற ஆர்வம் நம்பிக்கை வர. ஒவ்வொரு கிருபையும் வளர்றது அப்படினாங்க, விசுவாசம் நம்பிக்கை அன்பு. ஆண்டவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் தெரியாம நம்ம ஆண்டவர்ல அன்புல எப்படி நிலைத்திருக்க முடியும்? தாழ்மை பொறுமை எல்லாமே தியானிக்கலாமா? இதெல்லாம் உயிரோடு பலவீன அடைஞ்சு உலர்ந்து போவோம். ஜபம் ஊக்கமா இருக்கார். எத்தனை சாமன்ஸ கேட்கிறோம், காத்தோடு போய்விட்டது. ஏன் காத்தோடு போய்விட்டது? பிசாசு வந்து விதைச்ச உடனே வலியர்கள் விழுந்த பறவைகள் மாதிரி வந்து எடுத்துட்டு போயிடுறான். அவங்க கிட்ட அதை காப்பாற்றணும்னா தியானத்துல அதை புதைச்சாத்தான அந்த வித கனி கொடுக்கும். இல்லன்னா யாக்கோபு சொல்ற மாதிரி கேட்டவர்கள் போல் கேட்டு வஞ்சித்து கொண்டு நம்ம போவோம். இல்லா தியானம் மைண்ட்ல இருந்து சீக்கிரம் போயிடுமே. அந்த சத்தியத்தின் ஆழம் அகலம் உயரம் அது பர்சனலா பாஸ்ட் பொதுவாத்தான் பயன்பாடு கொடுப்பார். அந்த பர்சனலா அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு அகத்துக்கு கொண்டு வர்றது எப்படி? பர்சனல் தியானங்க. தாவீது சொல்ற சங்கீதம், இதே சங்கீதம் 99 வசனத்துல, என்னுடைய போதகர்களை விட நான் அறிவுள்ளவனாக புத்திசாலியா இருக்கேன், உங்களுடைய சாட்சிகளை நான் தியானிப்பதனால். வச்சு பாருங்க, நீங்க நாளைக்கு வளரணும்னா இப்படித்தாங்க. தியானம் எல்லாம் வரும், பிரசங்கம் கேட்டு போய் வளர முடியாதுங்க, ஜபம் உயிரோடு இருக்காதாகவே. அந்த பயன்பாடு உங்க எல்லாருக்கும் மனசை தொடணும், மனசாட்சியை தொடணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரேரா பிராக்டிஸ் பண்றது. நம்ம டைம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லங்க நான் தியான டைப் இல்ல அங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அப்ப நீ பரலோகத்துக்கு போற டைப் இல்லப்பா அப்படின்னு. தியானம் இல்லைன்னா விடாமுயற்சி இருக்க முடியாது, கிருபையில வளர முடியாது. செத்த வெளிப்பிரதாரமான மதமா தான் நம்முடைய கிறிஸ்தவம் மாறிவிடும். தேவன் தான் நம்மளை உணர்த்திட்டோம். இதோட முக்கியத்துவத்தை ஜாம் பண்ணலாம்.